வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் இன்று தேசிய கல்விக் கொள்கை குறித்த விவாதத்தின்போது திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசுக்கு சரியான புரிதல் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று கிழக்கு புஜியில் நிறைவடைந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகலுக்கு சொந்தமான 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கியது. மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது தமிழக கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் நிதியை விடுவிக்க கோரி திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறுவது தவறானது என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் திமுக அரசு மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கை குறித்து தமிழக அரசுக்கு சரியான புரிதல் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட முதலில் ஒப்புக்கொண்ட தமிழக அரசு பின்னர் திடீரென தனது முடிவை மாற்றிக்கொண்டு தற்போது எதிர்ப்பு தெரிவிப்பதாக அமைச்சர் கூறினார். காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். திரு தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்தை திமுக உறுப்பினர்கள் ஏற்க மறுத்து அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறிய சில கருத்துக்களை திரும்பப் பெறுமாறு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மும்மொழி கொள்கையை ஏற்போம் என்று தமிழகம் எப்போதுமே கூறியதில்லை என்று திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்தார். பின்னர் பேசிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், தாம் கூறிய கருத்துக்கள் தமிழக மக்களை புண்படுத்தும் என்று கருதி அந்த கருத்தை திரும்பப் பெறுவதாக கூறினார். இந்தியா ஜப்பான் இடையே கிழக்கு புஜி ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்று வந்த கூட்டு ராணுவ பயிற்சி இன்றுடன் முடிவடைந்தது. கடந்த மாதம் 24 தேதி தொடங்கிய இப்பயிற்சியில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, நகர்ப்புறங்களில் தீவிரவாதிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை விடுத்துள்ள அறிக்கையில் அதிக அளவில் இருநாட்டு ராணுவத்தினரும் பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் இது ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவு நாளில் ஜப்பான் ராணுவத்தின் தரைப்படையில் தற்பாதுகாப்பு தாக்குதல் குறித்த பயிற்சி இடம்பெற்றிருந்ததாகவும் இருநாட்டு ராணுவத்தினரும் இப்பயிற்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பயிற்சிகளையும் கடந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் வீரர்கள் பங்கேற்று சிறப்பித்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் 5 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 16 தேதி புதுதில்லி வருகிறார். அவரது இந்த பயணத்தின்போது இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள 10வது ரெய்சினா பேச்சுவார்த்தையின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொள்ளவுள்ளார். அதன்பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் நியூசிலாந்து பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொழிலக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள முக்கிய அமைப்புகளை பாதுகாத்து வருவதோடு தேசப்பற்றுக்கும் சிறந்த உதாரணமாக இந்த படைப்பிரிவு திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொழிலக பாதுகாப்பு படையினர் கடமை உணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். அவர்களது அயராத சேவை தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வன்வாட்டு பிரதமர் திரு ஜோதம் நப்பாத் உத்தரவிட்டுள்ளார். லலித் மோடி ஐபிஎல் தலைவராக இருந்தபோது நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக அவர் தேடப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே லலித் மோடி தனது இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பதாக லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்ததாகவும் இந்த கோரிக்கை சட்ட விதிமுறைகளின்படி ஆய்வு செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அட்டல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் மற்றும் அவரது மகன் திரு சைத்தன்யா பாகல் ஆகியோர் தொடர்புடைய 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மதுபான முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிலாய் நகரில் உள்ள சைத்தன்யா பாகலின் இல்லம் மற்றும் ராய்ப்பூர் துர்க் மாவட்டங்களில் உள்ள பாகலின் நண்பர்கள் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மக்களின் அன்றாட மருந்து செலவுகளை கணிசமாக குறைக்கும் நோக்கில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு சிறப்பாக சேவையாற்றி வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் குறைந்த செலவில் தரமான மருந்துகள் தங்களுக்கு கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மக்கள் மருந்தகத்தில் ஒரு பயனாளி, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகருக்காக மெடிசன் வாங்குகிறோம், கிளிம்டா MB2 இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா வெளியே மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா 197 ரூபா, இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கும்போது வெறும் 57 ரூபா வருது. இதனால் நான் வந்து மிக பயனாளியாக இருக்கிறேன்.
மக்கள் மருந்தகத்தில் 2 பேர் பயனடைகிறாங்க. முதலாவதாக என்னுடைய அம்மா, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வெளியில் டேப்லெட் எல்லாம் வாங்கினா மாதம் 3,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இப்போ இங்கே வாங்கிறதுனால ஒரு 1,000-1,200 ரூபாய்க்குள்ளவே வருது. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் இருக்காங்க, அவங்க சுகர் பேஷண்ட்டு, அந்த சுகருக்கு உண்டான மருந்தெல்லாம் வந்து மக்கள் மருந்தகம் மூலயமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா மூலயமா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருமே சிறப்பாக பயனடைகிறாங்க.
தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக சம்பா நெற்பயிரில் போதிய விளைச்சல் கிடைக்காததால் புதிய வகை நெல் ரகங்களை அறிமுகம் செய்யுமாறு விவசாயிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விளைச்சல் குறைந்ததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு பயிர் காப்பீடு நடப்பு பருவத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹெக்டேருக்கு 2,400 கிலோ முதல் 6,000 கிலோ வரை விளைச்சல் இருந்தால்தான் தங்களுக்கு கட்டுப்படியாகும் என்று தெரிவித்துள்ள விவசாயிகள் தற்போது ஹெக்டேருக்கு 1,500 கிலோ வரை மட்டுமே மகசூல் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் மழை வெள்ளம் மற்றும் கோடை வெயிலை தாங்கும் வகையில் உயர் ரகங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் மாநில அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர். பயிர் சேதம் குறித்து ஒவ்வொரு நிலத்தையும் தனித்தனியாக ஆய்வு செய்து இழப்பீட்டுத் தொகையை முடிவு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வனத்துறையினர், மன்னார்குடி மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் முதற்கட்டமாக நடைபெற்ற இந்த பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் 2 நாட்கள் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. வடுவூரில் 314 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வடுவூர் பறவைகள் சரணாலயம் உலக அளவில் ராம்சர் அங்கீகாரம் பெற்றதாகும். இங்கு நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், பறவை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக இந்த பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 2வது கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்னும் 2 வாரங்களில் துவங்க உள்ளதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. ஊரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் முகமதன் அணி பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. இந்த போட்டி கொல்கத்தாவில் 7:30 தொடங்குகிறது. தேசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டி இன்று பீகாரில் தொடங்கியது. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நீளம் தாண்டுதல், தடை ஓட்டம் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் நாடு முழுவதிலுமிருந்து வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த சுபாஷ்குமார் 5,000 மீட்டர் ஓட்டப்பிரிவிலும், தேவிபாலா மகளிர் 3,000 மீட்டர் ஓட்டப்பிரிவிலும் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் இன்று தேசிய கல்விக் கொள்கை குறித்த விவாதத்தின் போது திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசுக்கு சரியான புரிதல் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று கிழக்கு புஜியில் நிறைவடைந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகலுக்கு சொந்தமான 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று குஜராத் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.